கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 24.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பண்ணுகின்றேன். தத்துவ ஞானத்துக்கு சைவர்களுக்கு அளித்து உயர்வித்த மிகண்ட தேவருடைய திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். உண்மை விளக்கம் எனும் நூலினூடாக நமக்கு சித்தாந்த அறிமுகம் செய்திருத்த மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளையும் தற்போது திருவருட்பயன் எனும் நூலினூடாக நம்மை அப்பாதையில் கைபிடித்து அழைத்துச் செல்கிற உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளையும் மனதாலே போற்றி அவ்விரண்டு நூல்களுக்கும் உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற காட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களுக்கும் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் பாதங்களுக்கும் நம் எல்லோருடைய வணக்கங்களையும் செலுத்தி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். திருவருட்பயன் என்கின்ற இந்த நூல் உமாபதி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகின்ற தில்லைவாழந்தனர்களுள் ஒருவராகிய பெரியவரால் இயற்றப்பட்டது. அவர் நம்முடைய சைவ சித்தாந்த நூல் மரபிலே வரக்கூடிய 14 நூலிலே 8 நூல்களை செய்து பெயர் புகழ் பெற்றவர். அந்த 8 நூல்களுக்கும் சித்தாந்த அட்டகம் என்று பெயர். தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தர் வழியிலே பின்பற்றி இறை அனுபவத்தை பெற்ற பெரியார். அந்த இறை அனுபவத்தை பகிரங்கமாக எடுத்துக்காட்டக்கூடிய பல அற்புதங்களை செய்தவர். அவரால் இயற்றப்பட்ட எளிமையான நூலாக கருதப்படுவது இந்த திருவருட்பயன். 10 அதிகாரங்களையும் 100 குறட்பாக்களையும் கொண்டது இந்த நூல். நெற்குஞ்சரக்கன்று நன்னிக்கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்னும் விநாயக வணக்கத்தோடு அந்த நூலை தொடங்கி நடத்துகிறார். திருக்குறளைப் போலவே ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறளாக 10 அதிகாரங்களை அமைத்து நமக்கு வழிகாட்டுகிறார். அதிலே முதலைந்து அதிகாரங்களும் திருவருளை பற்றியும் பிறகு வருகிற 5 அதிகாரங்களும் அதனுடைய பயனை பற்றியும் கூறுவதாக உரையாசிரியர் சொல்கிறார். அந்த வரிசையிலே முதலிலே பதி பசு பாசம் என்கின்ற உள்பொருள் வரிசையை மனதில் வைத்து அதில் முதல் நிலை பெற்றதாகிய பதியினுடைய பெருமையை சொல்வதாக முதல் அதிகாரம் அமைகிறது. அந்த அதிகாரத்துக்கு பதி முதுநிலை என்று பெயரிடுகிறார். அதிலே இறைவன் பற்றிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு பிறகு உயிர் பற்றிய செய்திக்கு வருகிறார். இறைவன் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கின்றவன். ஆன்மாக்கள் பலவாக விரிந்து கிடப்பவை, எண்ணில்லாதவை என்று அதற்கு வார்த்தை பிரயோகம் சொல்வார்கள். அந்த உயிரினுடைய உயிர்களினுடைய இயல்பு சொல்லுகிற அந்த அதிகாரத்துக்கு அந்த பன்மையையும் குறிக்க வேண்டும் என்பதற்காக உயிரவை நிலை என்று பெயரிட்டு அந்த அதிகாரத்தை அமைத்தது. நமக்கு ஆன்மா பற்றிய பல செய்திகளை அந்த அதிகாரத்தினூடாக எடுத்து தந்தார். பதி பசு என்கின்ற அந்த 2 அடிப்படை செய்திகளையும் சொன்ன பிறகு பாசம் என்று சொல்லப்படுவதாகிய ஆணவம் கண்மம் மாயை என்பவற்றுள் மூலமலம் என்று கருதப்படுகிறதாகிய ஆணவம், அந்த ஆணவத்தினுடைய இயல்புகளையும் அந்த ஆணவத்தினால் விளைகின்றதாகிய ஆணவத்தோடு தொடர்பு பட்டதாகிய கண்மம் மாயை என்பவற்றினுடைய விவரங்களையும் இந்த அதிகாரத்திலே நூலாசிரியர் சொல்வதாக உரையாசிரியர்கள் சொன்னதை நேற்று நாம் படித்தோம். நேற்றைய கடைசியாக நடந்த வகுப்பிலே இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்கின்ற மூன்றிலே அவர் எழுதியிருக்கிற விளக்கம் பற்றிய ஒரு குழப்பம் இருப்பதாக ஒரு நண்பர் எடுத்து காட்டினார். அதற்கு பதில் சொல்வதாக சொல்லியிருந்தேன், அதை பார்க்க மறந்து போனேன், அதை அடுத்த வகுப்பிலே சொல்வேன் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு இனி நாங்கள் இருள்மர நிலை என்கின்ற அந்த அதிகாரத்தினுடைய ஆயிரத்தை ஒரு தரம் படித்து குரலை மேலோட்டமாக படித்துவிட்டு இரண்டாம் ஒரு குரல் தான் படித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். குரலுக்குள்ளே நாம் செல்லலாம்.
மூன்றாம் அதிகாரம் பாயிரம். அஃதாவது ஆன்மாவின் அறிவை மறைத்து இருள் போல நிற்கும் ஆணவத்தினது தன்மை. ஆணவத்தை நீக்குதற்கு கருவியாயுள்ள மாயையினது தன்மையும் ஆணவத்தால் உண்டாகும் கர்மத்தினது தன்மையும் தொடர்பு பற்றி கூறப்படுதலால் இவ்வதிகாரம் மும்மலங்களையும் விளக்குகின்றது. குறள் எண் 21. துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் எல். இத படிச்சிட்டோங்க, அடுத்து இதை முடிச்சிட்டோம். குறள் எண் 22. ஆணவத்தின் உண்மை அனுமானத்தால் துணியப்படும்.
முப்பொருளும் முதல் பொருளிலே முப்பொருளும் இன்ப துன்பமும் உள்ள பொருள்கள் என்பதை மூன்று வகையாலும் நிரூபிக்கலாம் என்று சொல்லி இந்த அடிப்படையை நமக்கு உணர்த்தினார். இப்பொழுது ஆணவத்தினது உண்மையை அனுமானத்தால் கணிப்பது எப்படி என்பதை அடுத்த குறளிலே சொல்லுகிறார். அனுமானம் என்பது ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு அதனோடு தொடர்புடைய இன்னொன்றை விளங்குவது, அனுமானிப்பது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அது அளவை படிக்கிற பொழுது அது பலவாக விரிகிற தன்மையை நாம் பார்ப்போம். இப்பொழுது அந்த அடிப்படையை மட்டும் வைத்துக்கொண்டு ஏற்கனவே முதல் குறளிலே அந்த சுருதி யுக்தி அனுமானம் என்கின்ற மூன்றாலே நிறுவலாம் என்று சொன்னது, அனுபவம் என்கின்ற மூன்றாலே நிறுவலாம் என்று சொன்ன அடிப்படையிலே இப்பொழுது ஆணவத்தினுடைய உண்மையை அனுமான பிரமாணத்தினாலே நமக்கு நிறுவுவதாக அடுத்த குறளை அமைத்திருக்கிறார். அதனை படிப்போம்.
இருளானது அன்றி இல்லது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் கொண்டு கூட்டும் முறை. எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் இருளானதன்றி இலது. பதவுரை. எவையும் உலகத்திலே உள்ள பலவகைப்பட்ட பொருள்களும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள், அதாவது அவற்றின் தன்மை தோன்றாமல் ஒரே பொருளாக தோன்ற செய்யும் பொருள் இருளானதன்றி இலது. இருளுருவான பொருள் அன்றி வேறு பொருள் இல்லை.
பொதுவான ஒரு உலகியலை வைத்து ஆணவத்தினுடைய இருத்தன்மையை நமக்கு விளங்கப்படுத்த முற்படுகிறார். இந்த உலகம் பல வகைப்பட்ட பொருள்களால் ஆகி இருக்கிறது. உயிர் சடம் என்று பிரித்தாலும் சரி, உயிரிலே சரம் அசரம் என்று பிரித்தாலும் சரி, உலகப் பொருட்கள் பலவாகி நிற்கின்றன. ஆனால் இருள் வந்துவிட்டால் எந்த பொருளும் தெரிவதில்லை, இருள் மட்டும்தான் தெரியும். அது உலகியலுடைய தன்மை, நாம் அறியக்கூடிய தன்மை. பகலிலே இருக்கிற பொழுது இது கட்டில், இது மேசை, இது புத்தகம் என்று பிரித்து அறிகிறோம். கடும் இருள் வந்துவிட்ட பிறகு இவையெல்லாம் இருப்பதே தெரியாமல் தனியே இருள் இருப்பது போன்றத்தான் தோன்றுகிறது. இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு எல்லா பொருளையும் மறைக்கின்ற பொருளை இருள் என்று சொல்வது போல இந்த பதிபசு பாசங்களையும் ஏதோ ஒன்று மறைத்து நிற்கிறது, அதை இருளாகிய ஆணவம் என்று கொள்ள வேண்டும் என்பதை விளங்கப்படுத்த முற்படுகிறார். இதுதான் அடிப்படை. உரையை ஒரு தரம் வாசித்து உரை குறிப்புக்குள்ளே போகும்.
பதவுரை. எவையும் உலகத்திலே உள்ள பல வகைப்பட்ட பொருள்களும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள், அதாவது அவற்றின் தன்மை தோன்றாமல் ஒரே பொருளாக தோன்ற செய்யும் பொருள் இருளானதன்றி இலது. இருளுருவான பொருளன்றி வேறு பொருள் இல்லை.
இருள் வந்து எப்படி எல்லாவற்றையும் ஒன்றாக்கி விடுகிறதோ அந்த தன்மை இருளுக்கு மட்டும் தனித்த தன்மை என்று சொல்லுகிறார்.
உரை குறிப்பு. இருள் மிகுந்த இரவிலே வழியிலே நிற்கும் மரம் மரமாக தோன்றாது. அவ்வழி செல்வோர் அதை காணாது, அதிலே தலையை தாக்குவர். அதிலே கிணறு இருந்தால் கிணறு தோன்றாமையால் கிணற்றுள் விழுவர். பாம்பு கிடந்தால் அது தோன்றாமையால் அதிலே மிதித்து கடிக்கப்படுவர். இவ்வாறு பொருள்களுடைய தன்மையை மறைப்பது இருளுருவான பொருள். பதி பசு பாசங்களின்
முதல் ஒரு தரம் படித்து விட்டு திருப்பி வருவீங்க.
இருளுருவமான பொருள், இருளுருவான பொருள் பதி பசு பாசங்களின் தன்மை மறைக்கப்படுகின்றபடியால் அவற்றை மறைப்பதாகிய இருள் போன்ற ஒன்று இருத்தல் வேண்டும் என்பது அனுமானம். இப்பொருள் ஆணவம் எனப்படும். இது பிறவி துன்பத்தை மறைத்து அதை இன்பமாக காட்டி ஆன்மாவை அத்துன்பத்துக்கு காரணமாகிய வினையிலே செலுத்துகின்றது. வீட்டின் பேரின்பத்தை மறைத்து துன்பமாக காட்டி அந்த வழியில் ஆன்மாவை செல்லவிடாது தடுக்கின்றது. கடவுளுடைய திருவருளின் பெருமையை மறைத்து ஆன்மாவுக்கு அகந்தை மமதைகளை உண்டாக்கி மயக்குகின்றது. அகந்தை மமதைகள் யான் எனது எனவும் படும். இவை மயக்கங்கள் என்பதை யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர் புயந்த உலகம் புகும் திருக்குறள் 346 என்னும் திருவாக்காலும் தெளிக. மேல படிச்சுட்டோமாங்க,
படிச்சுட்டு போ, திருப்பி
திருப்பி இந்த பந்தியை திருப்பி படிக்கட்டுமாங்க. சரி, ஒரே குறிப்பு. இருள் மிகுந்த இரவிலே வழியில் நிற்கும் மரம் மரமாக தோன்றாது. அவ்வழி செல்வோர் அதை காணாது, அதிலே தலையை தாக்குவர். அதிலே கிணறு இருந்தால் கிணறு தோன்றாமையால் கிணற்றுள் வீழ்வர். பாம்பு கிடந்தால் அது தோன்றாமையால் அதிலே மிதித்து கடிக்கப்படுவர். இவ்வாறு பொருள்களுடைய தன்மையை மறைப்பது இருளுருவமான பொருள். பதி
இதையும் இதையும் பாருங்கள். இருளுக்குள்ளே மற்றைய பொருள்கள் மறைந்து போய்விடும் என்பதை ஒரு மூன்று உவமைகளை சொல்லி, மூன்று விளக்கங்களை உதாரணங்களை சொல்லி விளங்கப்படுத்துகிறார். ஒன்று, இருளிலே பெரிய மரம் நிற்கிறது, தெரியாமல் போய் மோதிக்கொள்கிறோம். இருளிலே ஒரு கிணறு கிடக்கிறது, தெரியாமல் போய் விழுந்து விடுகிறோம். இருளிலே ஒரு பாம்பு கிடக்கிறது, தெரியாமல் போய் மிதித்து கடிபடுகிறோம். பகலாக இருந்தால் இந்த மூன்றையும் செய்திருக்க மாட்டோம். மரத்திலே மோதி இருக்க மாட்டோம், கிணற்றிலே விழுந்திருக்க மாட்டோம், பாம்பிடம் கடிபட்டிருக்க மாட்டோம். இருளிலே ஏன் இதை அப்படியானால் இருளிலே மட்டும் இது ஏன் நடக்கிறது என்றால், இருள் எல்லா பொருள்களையும் மறைத்து விடுகிறது. இங்கேதான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு முன்பு, மாபாளியத்திலே இதிலே பெரிய ஆராய்ச்சி பண்ணுவார் பெரியவர். அப்படியானால் இந்த மறைக்கிற இருள் என்பது யாது என்ற ஒரு கேள்வி வரும். உலகியலிலேயே முதல் நாம் அதை பார்க்க வேண்டும், பிறகு ஆணவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த மறைக்கிற இருள் என்ன என்று கேட்டால், அதனையும் ஒரு பொருள் என்றுதான் இவர்கள் உரைப்பார்கள். நம்முடைய சாதாரண சிந்தனையிலே இருள் என்பது ஒளியினுடைய இன்மை என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒளி இல்லாமல் போக வருவது இருள். இருள் என்று ஒரு பொருள் கிடையாது, பொருளின் ஒளியினுடைய இன்மைதான் இருளாக தோன்றுகிறது என்று நாம் பலரும் பொதுவாக அப்படித்தான் எங்களுடைய சிந்தனை இருக்கிறது. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல, இருள் என்பதும் ஒரு பொருள்தான் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதனாலேதான் அவர் எழுதுகிற பொழுது எழுதியிருப்பார் பாருங்கள், இவ்வாறு பொருள்களுடைய தன்மையை மறைப்பது இருளுருவமான பொருள் என்று எழுதுகிறார். ஆகவே இருள் என்பதும் ஒரு பொருள் என்பது சித்தாந்திகளுடைய முடிவு. ஏனென்றால் அது தனித்த ஒரு பொருளாக இருக்கிறபடியால் தான் இந்த பொருள்களை எல்லாம் அது மறைக்கிறது, அல்லது அது இன்மைதான் அதுவாக இருந்தால் அதற்கு இந்த சக்தி இருக்க வாய்ப்பில்லை என்ற முடிவோடு தான் அவர்கள் அதனை ஒரு பொருள் என்கிறார். ஆகவே இருள் என்கின்ற அந்த பொருள் தோன்றுகிற பொழுது மற்றைய பொருள்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகின்றன. இதை வைத்து கொண்டுதான் ஆணவத்தை விளங்க வேண்டும் என்று அவர் முடிவுக்கு வருகிறார். ஆண்டவன் நாம் ஒவ்வொன்றையும் அறிவதற்காக உலகியலிலே அல்லது உலக இயற்கையிலே இன்னொன்றை அதற்கு ஒப்பான ஒன்றை படைத்து நமக்கு விளக்கம் செய்வார். சூக்ஷ்மமான பொருள்களை நாம் அறிய வேண்டுவதற்காக தூள பொருள்களிலே சில ரகசியங்களை அமைத்து நமக்கு அதை விளக்கம் செய்வார். இப்போ இருள் என்கின்ற ஒரு பொருள் மற்ற எல்லா பொருளையும் மறைக்கிறது. ரொம்ப இலகுவாக அதை விளங்கி கொண்டோம். இந்த இப்போ நீங்கள் எல்லாரும் ஓரளவு சித்தாந்த அறிவு பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் என்ன, நானும் தான் பெற்றுக்கொண்டு வருகிறபடியால் எல்லா இடத்திலும் அதிக நேரம் நின்று விளக்கம் செய்ய வேண்டும் என்று தேவையில்லை. விளக்கம் செய்ய வேண்டிய இடங்களில் மட்டும் விளக்கம் செய்யலாம். மற்றும்படி நூல் மூளை உரையாசிரியருடைய நூல் படிக்கிற பொழுதே அதற்கான அடிப்படை விளக்கங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டு போவீர்கள். இவ்வளவு நேரமும் படித்ததை வைத்து ஒரு உண்மை தெரிந்து கொண்டோம். உலகப் பொருள்களை எல்லாம் ஒன்று என்று ஆகும்படியாக வேறு வேறுபட்ட தன்மை இல்லை, இருளானதன்றி இலது, எவையும் ஏகப் பொருளாகி நிற்கும் பொருள், எல்லாவற்றையும் ஒரு பொருளாக்கிவிடும். இருள் என்ற ஒன்றுதான் நிற்கும், மற்றதெல்லாம் மறைந்துவிடும். அந்த 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 அதை செய்யக்கூடியது இருள் ஒன்றுதான் என்று சொல்வதன் மூலம் இங்கேயும் இருளை பற்றி சொல்லி விட்டு விடுகிறார். அதற்கு காரணமான அதை சொல்ல வந்ததனுடைய நோக்கமாகிய ஆணவம் பற்றி குறளிலே சொல்லவில்லை. அதை நாம் விளங்க வேண்டும். பெரிதுமொழிதல் என்று ஒரு அலங்காரம் இருக்கிறது என்று நான் முன்பு சொன்னேன். ஒன்றை சொல்லி மற்றதை சொல்லாமல் விட்டால் எடுத்துக்கொண்ட அந்த பொருளுக்கு ஏற்ப அதை நாம் பொருத்தி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய இலக்கணக்காரருடைய முடிவு. அந்த அடிப்படையிலே தான் இந்த குறளும் இருளை பற்றி சொல்லிவிட்டு விடுகிறது. உலகத்தில் வேறு வேறுபட்டு பலதாக இருக்கிற பொருளை ஒரே பொருளாக ஆக்கி விடுகிறது இருள். இதை ஏன் சொன்னார் என்று இனி தொடர்கிறார். படியுங்க.
பதி பசு பாசங்களின் தன்மை மறைக்கப்படுகின்றபடியால் அவற்றை மறைப்பதாகிய இருள் போன்ற ஒன்று இருத்தல் வேண்டும் என்பது அனுமானம்.
இதிலே ஒன்றை நீங்கள் கவனியுங்கள். பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருள் உண்மையை ஒத்துக்கொண்டுதான் நாம் படிக்கிறோம். அது நிறுவனங்கள் பண்ணிவிட்டார்கள். முதல் முதல் நூல்களிலே பதி என்று ஒன்று இருக்கிறது, பசு என்று ஒன்று இருக்கிறது, பாசம் என்று இருக்கிறது. இவைக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த முப்பொருள் உண்மைதான் சைவ சித்தாந்த சிந்தனையின் அடிப்படை என்பது நமக்கு தெரியும். இந்த மூன்று பொருளையும் ஏதோ ஒரு இருள் மறைக்கிறது, பதியையும் நமக்கு காட்டுவதில்லை. ஆன்மாவாகிய நாம் யார் என்பதையும் நமக்கு தெரிவதில்லை. இப்போ பசுவும் மறைக்கப்படுகிறது, பாசமும் மறைக்கப்படுகிறது என்றால் ஆணவமாகிய இருள் தான் மறைக்கிறது என்றால் இருளாகிய அந்த ஆணவம் ஆணவத்தையுமா மறைக்கும் என்று கேள்வி வந்தால் ஆணவத்தையும் அது மறைக்கும். ஏனென்றால் அது பின்னாலே சொல்ல போகிறார். இருபொருளும் காட்டாது இது என்பார். ஒரு பொருளும் காட்டாத இருள் உருவம் காட்டும், ஒரு பொருளும் காட்டாது இது என்று சொல்லி முடிப்பார். அதாவது இருள் மற்றைய பொருள்களை மறைக்கையிலே தன்னை காட்டும். இருள் மறைத்து நிற்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் மறைக்கிறதாகிய இருள் தன்னை காட்டும். ஆனால் ஆணவமாகிய இருள் மற்ற பொருள்களை மறைப்பதோடு தன்னையும் காட்டாது. ஆகவே இந்த மூன்றையும் மறைக்கிறது என்று சொல்வதிலே பொருத்தப்பாடு இருக்கிறது என்பதை உணர்கிறோம். பதி பசு பாசமாகிய முப்பொருளையும் மறைக்கிறது. படியுங்க.
பதி பசு பாசங்களின் தன்மை மறைக்கப்படுகின்றபடியால் அவற்றை மறைப்பதாகிய இருள் போன்ற ஒன்று இருத்தல் வேண்டும் என்பது அனுமானம். இப்பொருள் ஆணவம் எனப்படும். இது பிறவி துன்பத்தை மறைத்து அதை இன்பமாக காட்டி ஆன்மாவை அத்துன்பத்துக்கு காரணமாகிய வினையிலே செலுத்துகின்றது.
இருளை இருளை இருள் எப்படி எல்லா பொருளையும் மறைத்து மறைக்கிறதோ அப்படி இந்த பதிபசு பாசம் என்கின்ற முப்பொருளையும் மறைத்து நிற்க ஒரு பொருள் வேண்டும். அப்போ ஒன்றை வைத்து இன்னொன்றை உணர்கிறோம். அதைதான் அனுமான பிரமாணம் என்று முன்னாடி சொன்னார். அதை மறைக்க இருள் என்ற ஒன்று இருப்பது போல இதை மறைக்கவும் ஏதோ ஒரு இருள் பொருள் வேண்டும். அந்த பொருளுக்கு ஆணவம் என்று நாம் பெயரிடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை எதை எதையெல்லாம் மறைக்கிறது என்று சொல்கிறார். படியுங்கள்.
இது பிறவி துன்பத்தை மறைத்து அதை இன்பமாக காட்டி ஆன்மாவை அத்துன்பத்துக்கு காரணமாகிய வினையிலே செலுத்துகின்றது.
அதாவது நாம் யாருமே புறவியை துன்பமாக உணர்வதில்லை. இவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் புறவி மீதான எம்முடைய பற்று துன்பத்தில் யாராவது பற்று வைப்பார்களா? ஒருவரும் பற்று வைக்க மாட்டார்கள். இவ்வளவு துன்பம் நிகழ்ந்தும் நாம் புறவியிலே பற்று வைக்கிறோம் என்றால் எங்களுக்கு புறவி இந்த நிமிஷம் வரையும் இன்பமாகத்தான் தெரிகிறது. அதனால் தான் பற்று வைக்கிறோம். துன்பமான பிறவியை இன்பமாக காட்டுகிறது எது என்கிற கேள்விக்கு அதற்கு முதல் பதிலாக சொல்கிறார். இந்த ஆணவத்தினுடைய முதல் வேலை துன்பமான பிறவியை நமக்கு இன்பமாக காட்டுகிறது. இது ஒன்று. அடுத்தது,
வீட்டின் பேரின்பத்தை மறைத்து துன்பமாக காட்டி அந்த வழியில் ஆன்மாவை செல்ல விடாது தடுக்கின்றது.
சினிமாவுக்கு போகலாம் என்றால் சந்தோஷமாக புறப்படுகிறவன், கோயிலுக்கு போகலாம் என்றால் கவலையாக புறப்படுகிறான். என்ன காரணம் என்று கேட்டால், இந்த ஆணவ மறைப்பு தான் என்கிறான். துறவியை சந்தோஷமாக காட்டி வீடு பேற்றை துன்பமாக காட்டுகிறது. உண்மையிலே புறவிதான் துன்பம், வீடு பேர்தான் பேரின்பம். இது ரெண்டையும் மறைத்து நிற்கிறது இந்த ஆணவத்தினுடைய வேலை என்கிறார்.
கடவுளுடைய திருவருளின் பெருமையை மறைத்து ஆன்மாவுக்கு அகந்தை மமதைகளை உண்டாக்கி மயக்குகின்றது.
ஒரு வினாடி கூட என்னுடைய ஆற்றல் செயல்படுகிறது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு வினாடி கூட. இந்த நிமிஷம் நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் இன்னொரு சக்தி உங்களை படிக்க வைக்கிறது. இந்த நிமிஷம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீர்கள் என்றால் இன்னொரு சக்தி உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறது. இதிலே எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் இடமில்லை. ஆனால் இது திருவருளுடைய செயல் என்பதை உணராமல், நான் செய்கிறேன், என்னுடையதை செய்கிறேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் மயக்கத்துக்கு உண்டாகிறோம். அந்த மயக்கத்துக்கு பெயரிடுகிறார். சொல்லுங்கள், இந்த வசனத்தை படியுங்கள் திருப்பி.
கடவுளுடைய திருவருளின் பெருமையை மறைத்து ஆன்மாவுக்கு அகந்தை மமதைகளை உண்டாக்கி மயக்குகின்றது. அகந்தை மமதைகள் யான் எனது எனவும் படும்.
அகந்தைக்கும் மமதைக்கும் யான், அகந்தை என்பது நான், மமதை என்பது எனது. இது ரெண்டும் தான், இந்த ரெண்டும் எல்லா செயலும் எங்களுடைய செயல் என்பதாக நம்மை நினைக்க பண்ணுகிறது. எல்லாம் முழுமையாக புரிந்துவிட்டால் வாழ்க்கை என்பது வேற விதமாக திசை திரும்பிவிடும். உலகத்திலே வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு இது விளங்காமல் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு செயலும் நம்முடைய முயற்சியிலே இல்லை. எங்களூரிலே யோர் சுவாமி என்று ஒரு பெரிய சித்தர் இருந்தார். அவருடைய ரெண்டு மகா வாக்கியங்களை சொல்வார்கள். அதிலே ஒன்று, எல்லாம் எப்பவோ முடிந்த காரியம் என்று சொல்வார். எல்லாம் எப்பவோ முடிந்த காரியம். இன்றைக்கு நாங்கள் படிப்பது என்பது என்றைக்கோ தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அது இந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு தெளிவாக தெரிகிறது. ஏதாவது ஒன்றை அதிலே பதிவு செய்து விட்டால் அது குறித்த நாளிலே குறித்த தேதியிலே அது காட்டு தானாக காட்டுகிறது. அப்படியானால் காட்டுகிற அன்று வந்த செயல் அல்ல அது. அது எப்போவோ அது தீர்மானித்து உள்ளே அமர்த்த அனுப்பப்பட்டு விட்டது. அது இன்றைக்கு காட்டுகிறது. அதுபோலத்தான் நம்முடைய செயல்களும் அதுபோலத்தான் என்கிறார்கள். அவர் அதை எப்பொழுதும் சொல்வார், எப்போ முடிந்த காரியம். இன்னொரு வாக்கியம் சொல்வார், அது முன்னிலை விரும்புகிற இல்லை. இந்த ரெண்டு வாக்கியமும் அவருக்கு அவருடைய சிறப்பு வாக்கியம் என்று சொல்வார். ஒரு பொல்லாப்பும் இல்லை. அடுத்த வசனம், ஒரு பொல்லாப்பும் இல்லை. பொல்லாப்பும் இல்லை என்றால் அந்த சுப்பிரயோகம் உங்க ஊர்ல இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. பொல்லாப்பும் இல்லை என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் நடத்துகிறவன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் சர்வ வல்லமை படைத்தவன், சர்வத்தையும் அறிகிறவன். ஆகவே பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. எனக்குரியது எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆசை காரணமாக, விருப்பம் காரணமாக இது நடக்கவில்லை, இது நடக்கிறது என்று கவலைப்படுகிறேன். தவிர எனக்குரியது எனக்குரியது எதுவோ அதை அவன் செய்திக்கிறான். அது இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இல்லை, இன்றைக்கோ தீர்மானிக்கப்பட்ட விஷயம் என்பதை அவர் இந்த ரெண்டு வாக்கியத்தாலும் சொல்வார் என்று சொல்வார்கள். போக முடிந்த காரியம், ஒரு பொருளாக்கும் இல்லை. இது ரெண்டும் நாம் உணர்வதில்லை, ரெண்டையும் உணர்வதில்லை. நம்முடைய முயற்சியாலே ஒவ்வொன்றும் நடக்கிறது. நான் படித்தேன், நான் வேலை தேடினேன், நான் கல்யாணம் பண்ணினேன், நான் குழந்தை பெற்றேன், குழந்தைகளை நான் படிப்பிக்கிறேன், குழந்தைகளுக்கு வாழ்க்கை தேடி கொடுக்கிறேன். இவை எல்லாம் கற்பனைகள். இது எல்லாம் இன்னொரு முயற்சியாலே நடக்கிறது. அதை உணரப்பண்ணாமல் நான் என்றும் எனது என்றும் சொல்ல வைப்பது இந்த ஆணவத்தினுடைய வேலை என்று ஆணவத்தை இன்னொரு வகையாகவும் இனங்காட்டும்.
இவை மயக்கங்கள் என்பதை யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்குயர்ந்த உலகம் புகும் திருக்குறள் 346 என்னும் திருவாக்காலும் தெளிக.
இது அதுதான் பாருங்கள், இவ்வளவு பெரிய தத்துவ ஆசிரியர்களும் திருக்குறள்ல இருந்துதான் மேற்கோள்கள் காட்டுகிறார்கள். எவ்வளவு தூரத்துக்கு அந்த நூலினுடைய உயர்வு நிற்கிறது என்று பாருங்கள். ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி அதை உறுதிப்படுத்துவதற்கு சொல்லுகிற மேற்கோள் என்பது பெரும்பாலும் திருக்குறளிலே எல்லாவற்றுக்கும் மேற்கோள் இருக்கிறார். அந்த குரலை எடுத்து காட்டுகிறார். யான் எனது என்னும் செருக்கெடுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த அந்த இடத்தை எடுப்பான். வானோர்க்கும் உயர்ந்த இடம் என்றால் வீடு வேற்றை அடைவான் என்பது அர்த்தம்.
ஆணவத்தின் குணங்கள் மோகம், மதம், ராகம், விஷாதம், சோஷம், வைச்சித்திரியம், அரிசம் முதலியன.
இவ்வளவு இயல்புகளை முதலியன என்றபடியால் இன்னும் இருக்கிறது என்று அர்த்தம். அடிப்படையாக இனங்காணப்பட்ட சில விஷயங்களை இவை வடமொழி சொற்கள் நமக்கு புதிதாக அறிமுகமாகிற இது என்னென்ன என்று பல விஷயங்கள் நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் நூலாசிரியர் அதை பின்னாலே விளக்கம் செய்கிறார். ஆணவத்தினுடைய குறித்த அடையாளப்படுத்தப்பட்ட விடயங்கள் என்று இந்த இடங்களை சொல்லுகிறார். அந்த பெயர்களை மீண்டும் ஒரு தரம் வாசித்து கவனியுங்கள்.
ஆணவத்தின் குணங்கள் மோகம், மதம், ராகம், விஷாதம், சோஷம், வைச்சித்திரியம், அரிசம் முதலியன. மோகம் நல்லறிவை மயக்குவது.
ஒவ்வொன்றாக சொல்ல போகிறார்.
மோகம் நல்லறிவை மயக்குவது. மதம்
மோகம் ஒவ்வொன்றையும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு பிரயோகத்திலே இருக்கிறது, சரியாக பொருள் தெரிவதில்லை. அவன் அந்த பெண்ணினுடைய மோகத்திலே தெரிகிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவனுடைய நல்லறிவு மயங்கி இருக்கிறது என்று அர்த்தம். நல்லறிவை மயக்குகிற விஷயத்திற்கு மோகம் என்று பெயர்.